തുടർന്ന് മെഞ്ഞാനമും വിഞ്ഞാനമും. മെഞ്ഞാന തത്വങ്ങളെ വിഞ്ഞാനം മൂലം വിളക്കം മുയർച്ചി. നികൾച്ചി തൊകുപ്പു സിമയ്യ ശിവനേശൻ. വിളക്കം തരുവതർ ഡോക്ടർ ലംബോദരൻ.
வணக்கம் நேயர்களே, நீங்கள் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நாங்கள் இதுவரை நேரமும் சைவ மதத்துக்கும் கிறிஸ்தவ மதத்துக்கும் இடையே காணப்படுகின்ற ஒற்றுமைகள் பற்றி பார்த்தோம். அநேகமாக இங்கே பல நேயர்கள் இணைப்பிலே இருக்கிறார்கள். அவருடைய ஒருவரை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். வணக்கம்.
வணக்கம் ஆசிரியர் சிவனேசன் அவர்களே, டாக்டர் லம்போதரன் அவர்களே.
வணக்கம் அம்மா.
வணக்கம். ஒற்றுமை வேற்றுமைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த மது மாமிசம் மதுபானத்தை கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு அது உகந்தது, தங்களே அது செய்யலாம் என்ற ஒரு நோக்கோடு அவர்கள் அதை புசித்துக் கொள்ளுகிறார்கள். அதை இயேசுநாதர் அவர்களுக்கு சொன்னாரா, அல்லது அவர்கள் தங்கள் பாட்டுக்கே அதை ஏற்றிக் கொண்டார்களா?
ஓகே, நல்ல ஒரு கேள்வி. இதுல வந்து ஒரு புரிதலை பார்த்தால், இப்ப அதாவது வந்து இதுல வந்து ரெண்டு விஷயம், மது மாமிசம், இந்த ரெண்டு விடயங்களை பற்றி பார்ப்போம். இந்த மதுபானம் என்றதை பற்றி பார்க்கின்ற பொழுது நாங்கள் சொல்லப்பட்ட மாதிரி இந்த எங்களுடைய மதம் வந்து இது சகல மக்களுக்கும் உள்வாங்கிய மதம், இஸ் யூனிவர்சல் ரிலிஜன். அப்ப இதுல வந்து எல்லா விதமான வாழ்க்கை முறைகளை கொண்டவர்கள் எல்லா இடங்களிலும், அதாவது காலதேச பரிமாணங்களை கடந்து நிற்கின்ற ஒன்று. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய நாயன்மார்களிலேயே கண்ணப்ப நாயனார் இருந்தார். அவர் வேடுவ குலத்திலே பிறந்தவர். வேட்டுவ குலத்திலே ஒரு பிறந்து வளர்கின்ற பொழுது அந்த குழந்தை சைவ உணவை அல்லது தாவ உணவை உண்ணும் என்று எதிர்பார்க்க முடியாது. அவருடைய வாழ்க்கை முறை வேட்டுவ முறையிலே வீடர்கள் வாழ்க்கை முறையாத்தான் இருக்கின்றது. பெரிய புராணத்திலே அந்த அவருடைய சூழலை அவர் வர்ணிக்கின்றார். வர்ணிக்கின்ற பொழுது பார்த்தால் அங்கே நாய்களும் பூனைகளும் ஓடி விளையாடி கொண்டிருக்கின்றன. அவர்கள் கொன்ற மிருகங்களின் தோள்கள் அங்கே காய போடப்பட்டிருக்கின்றது. அந்த உணவு அந்த புனை அப்படித்தான் இருக்கின்றது. அந்த வாழ்க்கை முறையிலே பிறந்து வளர்ந்தவர்களுக்கு கூட இந்த இறைவனுடைய பரகதி அடைவது சாத்தியம் என்பதை சொல்லி இருக்கின்றது. இது எல்லா ஒரு சமயத்திலேயும் இல்லாத ஒரு மாபெரும் புரட்சி. அதாவது வந்து என்ன நிலையில் ஒருவன் இருந்தாலும் கூட உரையை அடைய முடியும். ஒருவன் வந்து அதாவது வந்து அந்த சில இந்து மதத்தின் பல பிரிவுகளுக்குரிய சில பேர் சொல்லுவார்கள், பிராமணர்கள் மட்டும்தான் கடவுளை அடையலாம் அப்படி சில பிரிவினர் சொல்லுவார்கள். சில பேர் சொல்லுவார்கள் இந்த மச்ச மாமிசம் எல்லாம் விட்டு அந்த தூய்மையாக வந்து சில பிரிவுகளே இன்றைக்கும் முறையான தீட்சைகள் இருக்கின்ற பொழுது உபநயன சடங்கு மாதிரி பூணூல் போட்டு அவர்களுக்கு காயத்ரி மந்திரம் கொடுத்து அதற்கு அப்பால் தான் இந்த ஸ்பிரிச்சுவல் லிபரேஷன் பாசிபிள், முடியும் என்ற தன்மை காணப்படுகின்றது. இந்த ஹரிகிருஷ்ணாவில் எடுத்து பார்த்தால் அங்கே வந்து நீங்கள் இனிஷியேஷன் எடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு பூணூல் போடுவார்கள், காயத்ரி மந்திரமும் கொடுப்பார்கள். அது இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய பெரிய புராணத்தில் இருக்கின்ற நாயன்மார்களை பார்த்துவிட்டால் எல்லா விதமான வாழ்க்கை முறைகளும் நடந்திருக்கின்றனர். கண்ணப்பர் வேடுவராக இருந்து மூர்த்தி பெற்றவர். அவர் தன்னுடைய வாழ்க்கை முறைப்படி தன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி செய்கின்றார். இப்ப நாங்கள் இப்ப மாமிச உணவு சாப்பிடப்படாதுன்னு சொன்னால் இன்னைக்கு இங்கே இனி வீட்டில் இருக்கிற மக்களுக்கு என்ன சொல்வது? இந்த குளிர்காலத்திலேயே அங்கே வந்து சீல்ஸ் அண்ட் ஃபிஷ் தான் அவர்களுக்கு உணவு. அப்ப அந்த உணவு தான் அவர்களுக்கு மெயின் சேப்பிள் ஃபுட்டாக இருக்கின்றது. அப்ப அங்கே வெஜிடபிள்ஸ் வந்து விளைவிக்க முடியாது, என்ன முடியாது, அந்த இன்னொன்று இருக்கின்றது இல்லையா, அது ஒன்று. அப்ப இவர்களுக்கு கடவுளை அடைவது சாத்தியம் இல்லையா என்றால் அவர்களுக்கும் கூட வழி திறந்து வைத்திருக்கின்றது சைவம். இரண்டாவது அதிபத்த நாயனார் என்றவர் இருந்தார். அவர் மீன் பிடித்து வாழ்வர். அவர் பிடிக்கின்ற மீனிலே முதலாவது வந்து சிவனுக்கு கண்டு விடுவார். அவர் நாயனார்கள் ஒருவர், 63 நாயன்மார்கள் ஒருவர்,
அந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார்.
நந்தனார் இருந்தார். நாள் திருநாளை போவார் என்று சிதம்பரத்துக்கு நாளைக்கு போவேன் நாளைக்கு போவேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தபடியினாலே அவருடைய பெயர் திருநாளை போவார். பெரிய புராணத்தில் ஒரு நாயனார். அவர் சிதம்பரத்துக்கு வந்தார், சுற்றி வழிபட்டார். அவர் வாழ்க்கை முறையை பார்த்தால் அவர் வந்து புலியர் குலத்திலே இருந்தவர். அப்ப அந்த இடத்துல இருந்தாலும் ஒரு மாடு வெட்டுகின்ற தொழிலை செய்தவர். எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு இந்துக்களுக்கு மாடு மிகவும் புனிதமானது. அப்படி இருந்தாலும் கூட அதை வெட்டி வாழுகின்ற மக்களையும் கூட ஒரு பிரிவாக வைத்திருந்தது இந்து மதம். இப்ப இந்த அரசனும் கூட, ராஜராஜோழன் இருந்து எந்த அரசனும் கூட பசு வெட்டலுக்கு தடை விதிக்கவில்லையே. அனுமதித்து அவரவர்கள் அவர்களுக்கு ஏற்றும் அடியாக வாழ்வதற்கும் வழிவகுத்தது எங்களுடைய சனாதன தர்மம். அந்த வழியிலே வந்தவர் அவர் என்ன சீவிக்கிறார், அவர் சில பேர் சொன்னார்கள், அவர் பிறகு என்னோட ஒருவர் சொன்னார், அவர் விட்டுட்டார் இல்ல உறகண்டு. அப்படி என்றல்ல, அவர் என்ன செய்கின்றார், பெரிய புராணத்தை படித்தா தெரியவர் கோயிலுக்கு இந்த பசு கொண்டு வருகின்ற, இந்த மாடு கொண்டு வருகின்ற தோலை கொடுக்கின்றார். வாத்தியங்களுக்கு தோல் தேவை, மேளத்துக்கு தாளத்துக்கு எல்லாத்துக்கும் தோல் தேவை, அந்த வாத்தியங்களுடைய நரம்புகளுக்கும் வார் தேவை, அந்த தோலையும் வாரையும் கொடுக்கின்றார். பசுவினுடைய உடம்பில் இருந்துதான் கூரோசனி எடுக்கப்படுகின்றது. அந்த கூரோசனி அபிஷேகத்து திரவியம், அந்த அபிஷேகத்து கூரோசனியை கொடுக்கின்றார். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தவர் தான் முத்தி பெற்றார். அப்ப இதுல வந்து அந்த மனத்திலே இறைவனுக்கு அன்பு தேவையை தவிர வெளியிலே நாங்கள் யூனிஃபார்ம் மாத்தி போட்டு கடவுள்கிட்ட போகணும் என்ற இது கிடையாது, சகலருக்கும் உண்டு. முன்னர் நாங்கள் எழுதிலே இந்த இதே நிகழ்ச்சியிலே திருமுருகாற்று படையிலே வழிபாடுகளை பற்றி பார்த்தோம். திருமுருகாற்று படை 11 திருமுறையிலே இருக்கின்றது. அது சங்க இலக்கியத்திலே 10 பாட்டில் உள்ள பாடல்களாக ஒன்றாகவும் இருக்கின்றது. சமய இலக்கியத்திலே 11 திருமுறையில் உள்ள பாடலாகவும் இருக்கின்றது. ஒரே ஒரு தமிழ் இலக்கியம் சமய இலக்கியத்திலும் சங்க இலக்கியத்திலும் இடம் பெற்றிருப்பது இந்த திருமுருகாற்றுப்படை மட்டும்தான். அதிலே நக்கீர தேவனானார் பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகளை பற்றி பாடி வருவதை பற்றி பார்த்தோம். அப்ப அவர்கள் ஒரு விதத்திலே வந்து அந்தணர்கள் வழிபடுவதை பாடுகின்றார். அருந்தனர்கள், முத்தி ஓம்புகின்ற அந்தனர்கள், முப்பிரிநூல் அணிந்த அந்தவர்கள், பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து கற்றறிந்த அந்தனர்கள் அவரை வழிபடுகின்ற தன்மையை பார்க்கின்றோம். மூன்று ஒரு புரிந்த முத்தி செல்வட்டு என்ற பாடலே வருகின்றது. அதே மாதிரியாக ரிஷிகள், முனிவர்கள் தவம் இருந்து வழிபடுகின்ற வழிபாட்டை பார்க்கின்றோம். மார்பின் எண்பெலும்பு இயங்கும் ஜாக்கையர், மார்பெல்லாம் அவர்கள் தவம் செய்வதனாலே எலும்பாக தெரிகின்றது. நண்பகல் பலவுடன் கழிந்த உண்டியர், பல பகல் கழிந்து ஒரு பகல் சாப்பிடுவார்கள். கற்றோர்க்கு தாம் வரம்பாகிய தலைமையர், கற்றோர்களுக்கெல்லாம் வரம்பாக இருக்கக்கூடிய தலைமையர். காமமோடு கடும் சினம் கடிந்த காட்சியர், காமம் சினம் போன்றவற்றை கடிந்து ஒடுக்கியவர்கள். இப்படிப்பட்ட முனிவர் முன்புக அவர்கள் போய் வழிபடுகின்றார்கள் என்று ஒரு வழிபாடு காடுகின்றது. அதே மாதிரியாக இன்னொரு இடத்திலே பார்த்தால் நடந்து கொண்டு தேக்கல் தேரல் என்று சொல்லி கல் வருந்தி, தேக்கல் என்றால் இனிமையான கல், தேரல் என்றால் முதிக்க வைத்து வைக்கப்பட்ட மதுபானம். மூங்கல் குழாயிலே அதை அரிசியோ ஒரு இது போட்டு நன்கு கீழே புதைத்து நொதிக்க வைத்தெடுக்கிற இப்போ வாய் எடுக்கிற மாதிரி அதை அறிந்தி குன்றக சிறுபறை குறவை அயற, தன்னுடைய கூட்டத்தோட சேர்ந்து சிறுபறை தட்டி குறவை ஆட்டு ஆடி வழிபடுகின்ற தன்மையை காட்டுகின்றது. இது வீரர்களுடைய வழிபாடு. அதே மாதிரியாக குறமகளுடைய வழிபாட்டை காட்டுப்படுகின்றது. குருதியோடு விரைய தூவல் அரிசி என்று சொல்லி, பல்பிறப்பிரி என்று சொல்லி, அந்த மாத்தால் கொழுவிடை, கொளுத்த ஆட்டை வெட்டி அந்த இரத்தத்தோடு அந்த குருதியை பரப்பி அந்த சோட்டை கலந்து படைத்து வழிபடுகின்ற தன்மை காணப்படுகின்றது. விதையை மறியறத்து, வீரர்களுடையதிலே மறிய இறத்து வழிபடுகின்ற தன்மை காணப்படுகிறது. இது எங்களுடைய பதினான் திருமுறை. அப்ப நாங்கள் மாமிசேவனரை பற்றி ஒரு யூனிவர்சலாக சொல்லவில்லை. அந்த ஆத்மீக தனிமையிலே எங்களுக்கு தெரியும் இயமம் நியமம் என்ற யோகம் என்ற வரிமுறை இருக்கின்றது. சரியகிரிய யோகத்திலே இயமம் நியமம் என்று வரும்போது அங்கே இந்த கொல்லாமை அகிம்சை முதலிய பண்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக முதற்படியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொண்டு வர அந்த நிலையிலே வரலாம். அது படிமுறையானது. ஆனால் இறைவனுடைய அன்பு இருந்தால் இந்த படிமுறையை பைபாஸ் பண்ணியே அவரை நேரில் எடுத்து விடுவார். அனுமதியாலே சைவத்திலே மாமிச உணவு கூடாது என்று சொல்லப்பட்டதல்ல, அது சிறந்ததாக விதந்து விடப்பட்டிருக்கின்றது. மற்ற உயிர்களுக்கு துன்பம் செய்யப்படாது, இன்னொரு உயிரை வயலேட் பண்ணப்படாது, எல்லா உயிர்களிலும் முறை உண்டு. அந்த அஷ்டமூர்த்தங்களில் ஒன்றாக இறைவன் அங்கே இருக்கின்றான் என்ற தன்மை காணப்படுகின்றது. அந்த தன்மை காணப்படுகின்றது. அதனால இங்கே இல்லை என்று அல்ல, ஆனால் கடன்படி இல்லை. அந்த எல்லாருக்கும் தர்மம் வித்தியாசம். நாங்க வர்ணாச்சிரம தர்மத்திலே கூட பார்த்தோம். அதே மாதிரியாக அந்தந்த தர்மத்தை அதுக்காக எல்லாரும் போய் சாப்பிட வேணும் என்று சொல்லவில்லை. ஆனால் அந்தந்த நிலையிலே இருக்கிறவர்கள் அதை உண்பதையும் அதை தொழிலாக வைத்திருப்பதையும் கூட அதை ஏற்றுக்கொண்டு தர்மமாக, அது அவர்களுடைய தர்மமாக ஏற்றுக்கொண்டுள்ளது எங்களுடைய தர்மம். அதுதான் அந்த இது. ஆனால் கிறிஸ்தவத்திலே அப்படி இல்லை. கிறிஸ்தவத்திலே பார்த்து பார்த்தால் இயேசு கிறிஸ்தவர் செய்த முதலாவது அற்புதம் கானாவூர் கல்யாணம். ஆனா அவர் கல்யாணத்திலே இந்த காணாம அந்த இயேசு கிறிஸ்து 12 வருடங்களுக்கு திரும்பி வந்த பொழுது அப்புறம் அங்கேதான் முதன்மையாளரை சந்திக்கிறோம் பிபிலிய வேதத்திலே. காணா ஒரு கல்யாணத்திலே வந்து அவர்கள் வைன் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வைன் வந்து முடிந்து விட்டது. அப்ப தாயார் வந்து சொல்லுகின்றார், இந்த வைன் முடிந்து விட்டது என்று. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்கனவே ஆத்மீய சாதனைகளில் சித்திகள் எல்லாம் வந்து விட்டன. நல்ல கன்பிடென்டாக அவர் சொல்றோம், தண்ணியை கொண்டு வா, பீப்பாவிலே தண்ணியை நிரப்பு. அந்த பீப்பாவிலே தண்ணியை நிரப்பு கொள்கையிலே. அந்த கண்ணீருக்குள்ளே கையை விட்டு கலக்கினார், வைனாகிவிட்டது. இது பரிமாறங்கள் என்று சொல்லுகின்றார். இதுதான் அவர் முதல் செய்த அற்புதம், தண்ணீரை மதுபானமாக்கி கொடுத்தது அவர் முதல் செய்தது. அது அந்த கலாச்சாரம் அந்த பண்பாட்டிலே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அது ஒன்று. அடுத்ததாக அந்த மதுபான பாரணியை பற்றி என்னென்று சொல்ல வேண்டும். எங்களுக்கு எல்லாம் சைவர்கள் திருமந்திரத்துல மற்றதுகள்ல இது வந்து மது வந்து பாவிக்கப்படாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குருமாருக்கு ஆத்மசாமியிலே போதகர்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடாது என்று சொல்லி இருக்கின்றது. ஆனால் பெருமக்கள்ல சில பிரிவுகள் அதை பாவிக்கிற பொருள்களும் இருந்திருக்கின்றார்கள். அது உண்மை. அப்ப இது நந்தனாருடைய சுற்றுப்புற சூழலை பெரிய புராணத்திலே வர்ணிக்கின்ற சேக்கலார் சுவாமிகள் அங்கே இந்த பெண்கள் எல்லாம் கால் குடித்து பின்னரம் வந்து அவர்கள் எல்லாம் வேலையால வந்து வயல் வேலையாளர் எல்லாம் செய்வோட்டு அயர்ந்து வந்து கால் குடித்து ஆடி பாடி மகிழ்வதை பாடியிருக்கின்றார். இது திருநாள போவார் பிறந்த குடியிலே இருக்கின்றது வாழ்க்கை முறை. அப்ப சுப்பிரமணிய சுவாமிகள் ஒரு புத்தகம் நந்திநாத சூத்திரம் சொல்லுகின்ற பொழுது இந்த மதுபாதன பாவனையை பற்றி எப்படி சென்சிபிள் யூஸ் ஆஃப் ஆல்கஹோலை பற்றி சுப்பிரமணிய சுவாமி சொல்லி இருக்கின்றார். அந்த மாடர்ன் வேர்ல்டில் இருக்கிற சைவாய்ட்ஸுக்கு மதுபானத்தை தவிர்க்க முடியவில்லை என்றால் இது ஒரு அடிப்படை இதாக இருக்கின்றது. அப்ப அதிலே அவர் சொல்லுகின்றார் என்று கேட்டால், பப்ளிக்ல போய் பப்ல போய் எல்லாம் குடிக்க கூடாது முதலாவது. இரண்டாவது ஹாட் லீக்கர்ஸ், இந்த அதாவது வந்து விஸ்கி ரண்டி மற்றது அப்படிப்பட்ட பானங்கள் அருந்தக்கூடாது. ஆனால் பியர் அண்ட் வைன் வந்து ஒகேஷனலி யூ கேன் பார்ட்டேக் என்று சொல்லி இருக்கின்றார். ஆனால் பெண்கள் வந்து அருந்தப்படாது, அதுவும் கர்ப்ப கால மதிகளில் கவனமா இருக்கணும். இது அவருடைய விதிமுறைகள்ல ஹவாய் சுப்பிரமணிய சுவாமிகள் அதாவது இந்த சர்வ சித்தாந்த சேர்ச் இருக்கு இல்லையா, ஹவாய் சுவாமிகளுடைய வலியுறுத்தி அவர் இந்த வாழ்க்கை முறைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது அங்கே இந்த மதுபான பாவனையை பற்றி சொல்லி இருக்கின்றார்.
அவர் வந்து எங்களுடைய சைவத்தை நன்கு உணர்ந்து எங்களுடைய இந்த தற்காலிக நாகரிகத்துக்கு ஏற்ற முறையிலே சைவர்கள் எவ்வாறு ஒழுக வேண்டும் என்பதை மிகவும் சிறப்பாக
அப்ளிகபிள் டு தி மாடர்ன் மைண்ட் தி மாடர்ன் வேர்ல்ட் தி மாடர்ன் மேன் அந்த இது இருக்கிறது, அந்த பிளெக்சிபிலிட்டி இருக்கிறது. அதே மாதிரியாக ஜீசராக இன்னொரு அற்புதம் என்று கேட்டால், இந்த அப்பத்துண்டையும் மீனையும் 2000 பேருக்கு மேற்பட்ட ஆட்களுக்கு பகிர்ந்து கொடுத்தது. அப்ப எத்தனையோ பேர் கூடியிருக்கிறார்கள், இவர்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்க வேண்டும் என்றால் இருக்கிறது என்னென்று கேட்டால் கொண்டு வந்தார்கள். 2 அப்பம் இருந்தது, அப்பது மீன் இருந்தது. அந்த மீனை பத்தி அவ்வளவு பேருக்கும் பகிர்ந்து கொடுத்தார். எல்லாரும் சாப்பிட்டு பசியாறினார்கள் என்று வருகின்றது. மீன் கொடுக்கப்படுகின்ற வருகின்றது. ஆனால் இந்த என்னென்று கேட்டால், இதுல வந்து என்னென்று கேட்டால், அந்த அவர்களுடைய படைப்பு கொள்கையிலே வந்து அவர்கள் வந்து இந்த சோல் அல்லது ஆத்மா என்பதை ஒரு ஹையர் மென்டல் ஃபேக்கல்டிஸோட தான் பார்க்கிறார்கள். அதாவது வந்து மற்றவர்களுக்கு ஆன்மா உண்டு என்பதை அவர்கள் சொல்லுவதில்லை. அவர்கள் சொல்லுகிற பொழுது என்று கேட்டால், கடவுள் மனுஷன் மனுஷியை படைத்தார், உலகமெல்லாம் படைத்தார். இந்த மனுஷன் மனுஷியை படைவோடு அவருடைய பிராண வாயை ஊதினர், அவர்களுக்கு உயிர் வந்தது. அப்ப இவனுடைய மூச்சு தான் இங்கே உயிராக இருக்கின்றது.
ஆத்மான்னு சொல்லவில்லை.
ஓ, அப்ப அவர் அவர் சொல்லுறேன்னு கேட்டா, இந்த மென்டல் ஃபேக்கல்டிஸோட தான் இதை ஈக்குவேட் பண்ணி அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதாவது சோல் இஸ் ஈக்குவேட்டட் வித் ஹையர் மென்டல் ப்ராசஸஸ். அது நாங்கள் உயர்துணை என்று சொல்லுவோம் இல்லையா. அரிஸ்டோட்டல் கிறிஸ்டியன் எல்லாம் மனிதன் மட்டும்தான் ஆத்மாவுடைய நண்பகன்மை காணப்படுகிறது. இது கிரேக்க தத்துவ ஞானத்திலேயும் இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய இதில் நாங்கள் வந்து உயிர் எல்லாவற்றுக்கு விட்டுன்னு சொல்லி மக்களை சொல்லுகின்றது. தொல்காப்பியம் என்ன சொல்லுது, உயர்துணை என்பது மக்கள் சுட்டே. மக்களுக்கு தான் இந்த உயர்துணை இருக்குது, ஆனால் எல்லாவற்றுக்கும் உயிர்கள் இருக்கின்றது பரவலாக சொல்லப்படுது. உங்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த மற்ற உயிர்களை மதிக்கின்ற தன்மை காணப்படுகின்றது. இந்த கொல்லாமையும் புலால் உண்ணாமையும் விதந்தோதப்படுகின்றது. ஆனால் நாட் எ மஸ்ட் ஃபார் எவ்ரிபாடி.
நன்றி டாக்டர். இங்க இன்னொரு நேயர் வந்திருக்கிறார், மிகவும் சிறப்பான கேள்விகளோடு வருகிறார்கள். நன்றி, சொல்லுங்க.
வணக்கம்.
வணக்கம்.
வணக்கம்
சொல்லுங்க.
வணக்கம்
சொல்லுங்க.
மதுவும் கொலையும் பஞ்சமா பாதங்கள் ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது தானே?
உண்மை உண்மை. ஓகே, நல்ல ஒரு கேள்வி. அதாவது வந்து பஞ்சமா பாதகங்கள் ஒன்றாக இந்த கொலை மது என்று சொல்லப்படுகிறது. அதாவது வந்து ரெண்டு இருக்கின்றது. ஒன்றாவது வந்து பொது விதி, சிறப்பு விதி ஒன்று இருக்கின்றது. இப்ப ஜென்ரலா ஒன்று இருக்கின்றது, சிறப்பாக ஒன்று இருக்கின்றது. ஜென்ரலாக எது எது கூடாது, எது எது நல்லது என்று சொல்லி இருக்கின்றது. இப்ப ஜென்ரல் டெக்ஸ்ட் அல்ல, ஜென்ரல் தர்மா அல்லது பொது தர்மாவை எடுத்துக்கொண்டால் அது சொல்லுவதற்கு சுலபம். இப்ப நாங்கள் ஒரு புஸ்தகம் அடித்து விட்டுலாம், இதை இதை செய்து கொண்டு வாங்கோ, இதை இதை செய்து கொண்டு வந்தால் உங்களுக்கு முத்தி கிடைக்கும் அல்லது விடுபோர் கிடைக்கும், இதை இதை செய்யாதெங்கோ கிடையாது என்று விட்டால் எல்லாம் ஈஸியாகிவிடும். ஆனால் நடைமுறை வாழ்க்கை அப்படி அல்ல. அது சைவத்தின் சிறப்பு, ஸ்பெசிஃபைட் இண்டிவிஜுவலை ஸ்வதர்மா என்று சொல்லுவார்கள். இப்ப நாங்க போன முறை சென்ற பொழுது பார்த்தோம், ஒன்று உலக தர்மம் ஒன்று இருக்கின்றது, வைதீக தர்மம் ஒன்று இருக்கின்றது, அதை விட சிவ தர்மம் ஒன்று இருக்கின்றது. அப்ப சிவ தர்மம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த தர்மம் ஒன்றுக்கொன்று மேல், உலக தர்மம் ஒன்று மற்றது வைதீக தர்மம் ஒன்று, சிவ தர்மம் இன்னொன்று. அந்த சிவ தர்மத்துக்குள்ளே வருகின்ற பொழுதுதான் இந்த நுணுக்கம் வருகின்றது. இந்த நுணுக்கம் வர வேண்டும் என்றால், இந்த நுணுக்கத்தினுடைய இதில் புரிய வேண்டும் என்றால் பொது கேள்விகள் இல்லை. இப்ப அதாவது வந்து நாங்கள் ஒரு மேயர் ரேடியோவில் கேட்டு இதுக்கு என்ன சொல்லுகின்றது பொதுவாக மரணம் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு தனிப்பட்ட முறையிலே அணுகி என்னுடைய நிலையிலே இப்படி இருக்கின்றது என்ன செய்யலாம் என்று கேட்டால் அவருக்கு ஆலோசனை சொல்லலாம். அப்ப இட்ஸ் நாட் எ ஜென்ரல் பிரிஸ்கிரிப்ஷன். அதாவது வந்து நான் ஒரு மருத்துவர் மாதிரி, அவர் என்னுடைய மருத்துவ நிலையத்திலே இங்கே பிரசவோட வர்ற எல்லாருக்கும் இதுதான் மருந்து வந்து முன்னுக்கு வழி வைத்து விட முடியாது. ஒவ்வொருவரையும் பார்த்து அவரவருக்கு ஏற்றவாறு தான் மருந்து கொடுப்போம். அது டோஸ் வித்தியாசம். பிரஷர் வர்ற எல்லாருக்கும் ஒரே மருந்து கொடுப்பதில்லையே. அவர்களுடைய உடல்நிலை, அவர்களுக்கு இருக்கிற மற்ற வருத்தங்கள், அவருடைய வயசு, அவர்களுடைய பின்புற சூழல், குட்டுப்புற சூழ்நிலை, அவை எல்லாவற்றையும் பார்த்து தான் மருந்து கொடுப்பது. சில மருந்து சில பேர்ல வேலை செய்யாது. கருப்பு இன மக்கள்ல சில மருந்து வேலை செய்யாது. அப்படி இருக்கின்றது. அவர்களுடைய இனத்துக்கும் வேறுபாடு உண்டு. அப்படிப்பட்டது பார்த்து தான் மருந்து கொடுப்பது. குடும்ப சூழ்நிலை, அவர்களுடைய அஃபோர்டபிலிட்டி எல்லாம் பார்த்து தான் மருந்து கொடுப்பது. அதே மாதிரியாகத்தான் இதுகும். அப்ப இந்த இதுகளை வந்து இது பொது தர்மா, எல்லாருக்கும் பொதுவான தர்மா, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பஞ்சமா பாதகங்களில் ஒன்றாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது, இருக்கின்றது. இது அறிந்திருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு அது தனிப்பட்ட முறையிலே, அதுக்குத்தான் எங்களுக்கு குரு இருக்கின்றார். இப்ப என்னுடைய சமயத்தில் ஒரு முக்கியமான விஷயம் குரு. குரு தான் இந்த வழிகாட்டுவதற்கு இருக்கின்றார். குறியறிவிப்பான் குருபெருநாள், அவர் இண்டிகேட் பண்ணுவார். அப்ப ஒரே குரு வேறு வேறு ஆட்களுக்கு வேறு வேறு போதனைகளை சொல்லி இருக்கிறார். சர்வநோக நிவாரணி அல்ல சமய மார்க்கங்கள். வந்து சர்வநோக நிவாரணி என்ன, அவரவர் நிலைக்கு ஏற்ற மாதிரி, அவரவர் பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லப்படுவதுதான் அந்த சமய நிலை. அந்த அந்த நிலைக்கு ஏற்ற மாதிரியாகத்தான் அந்த அட்வைஸ் கொடுக்கப்படுகின்றது என்றுதான் எங்களுடைய தன்மை.
நன்றி, நன்றி டாக்டர். இன்னொரு நேயர் வந்திருக்கிறார், அவரையும் பார்ப்போம். வணக்கம்.
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 இது பரதா சண்முகநாதன்.
சொல்லுங்க.
உங்கள் இருவருக்கும் இந்த காலத்து கிரீட்டிங்ஸ். அதாவது
நத்தார் என்று சொல்லுங்க.
நத்தார் வாழ்த்துக்கள்.
நத்தார் வாழ்த்துக்கள்.
புதுவருட
வாழ்த்துக்கள்
தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய நிகழ்ச்சியை நான் கேட்டு ரசிப்பது மாத்திரமல்ல, நல்ல அறிவு சார்ந்த மேலான கருத்துக்களை மக்களுக்கு டாக்டர் அம்போதரன், கணேசன் இருவரும் வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்.
நன்றி அம்மா,
அதற்கு நன்றி. அதே நேரத்தில் என்னுடைய கேள்வி என்னென்றால், விவிலிய நூலை சில கிரித்தவர்கள் அப்படியே வேர்ட் டு வேர்ட் என்ன என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ லிட்டரலி என்று சொல்லுவார்கள், அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இயேசுநாதர் பரபிள்ஸ் அந்த கதை மூலமாக சொல்கிறார் எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் உண்மை கதைகளை அல்ல கதை மூலமாக சொல்கிறார். அதே விதமாக சில அந்த மிரக்கிள்ஸ் என்று நாங்கள் சொல்கிறோமே,
அற்புதங்கள்,
அற்புதங்கள், அவற்றையும் இப்ப ஒரு துண்டில இருந்து அப்பம் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட அந்த அந்த மாதிரியான அற்புதங்கள் நாங்கள் லிட்ரலி, அதாவது இவை எல்லாம் நடந்தன என்று எடுத்ததா, அல்லது அவருடைய மகிமை அவ்வளவு தூரம் அது எதையும் செய்யும் என்று எடுப்பதா? எங்களிடமும், அதாவது நான் ஒரு சைவ சமயத்து பெண்மணி என்ற முறையில் எங்களிடம் இப்படியான அற்புதங்களை பற்றி கூறுகின்ற
நிறையவே இருக்கிறது. நாயன்மார்கள் செய்த
சொல்லுகிறார்கள். ஆனால் இவைகளை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்வதா அல்லது
நீங்கள்
கேட்கிறேன்,
நீங்கள் சொல்றது என்னென்றால்
இந்த அற்புதங்களை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வது அல்லது அறிந்து கொள்வது அல்லது புரிந்து கொள்வது? நல்ல ஒரு கேள்வி.
நல்ல சுருக்கமாக சொல்லப்படியே
சொல்லுகின்றேன்.
இதை பற்றிய விளக்கம்
போதாவது இந்த அற்புதங்கள் அல்லது அதிமானிட நிகழ்வுகள் உண்மையிலே நிகழ்ந்திருக்குமா?
அது
ஒரு கேள்வி இருக்கின்றது.
எல்லோருக்கும்
எல்லோருக்கும் இருக்கிறது. எனக்கு இருக்கின்ற கேள்வி, என்னுடைய பிள்ளைகளுக்கு இருக்கின்ற கேள்வி,
எப்படி நடக்குமா, இப்படி எல்லாம் செய்யலாமா, நடக்குமா, இது புழுகா
புழுகா? அப்ப இது பற்றிய விளக்கம் வந்து இதுதான். இந்த எல்லா மதங்களும் போய்விடலாம், வர வேண்டாம், அதுல பிரச்சனை இல்லை. அதனால் இங்க என்ன நடக்குது, இப்படி யாராவது கேள்வி கேட்க வலிக்கிட்டால் இந்த கேள்விக்குரிய விடைகள் வந்து எங்களுடைய சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள்ல தான் இருக்கு. ஆமா, சொன்ன அந்த அற்புதங்களை பார்க்கின்ற பொழுது எங்களுடைய சிவஞான சித்தியாரில் காட்சிகளை பற்றி சொல்லுகின்றார்கள். நாங்கள் வந்து காணுகின்றோம். முதலாவது காட்சி பொறிக்காட்சி அல்லது இந்திரிய காட்சி. அதாவது இந்த கண்ணால நாங்கள் பார்ப்பது
பொறிக்காட்சி.
பொறிக்காட்சி, இந்த கண்ணால நான் உங்களை பாக்குறேன், நீங்கள் என்ன பாக்குறீங்க, முன்னால இந்த மைக் இருக்கிறது அல்லது இந்த வானொலி கருவி இருக்கிறது, அது பொறிக்காட்சி. என்னுடைய கண்ணால பார்த்து காதால கேட்டு மூக்கால முகந்து அறிவது, அது ரெண்டு. இரண்டாவது மானச காட்சி, அந்த கண்ணால கண்டதை மனசுக்குள்ளே காணுகிறோம் இல்லையா, மனதில் ஒரு காட்சி, அது மானச காட்சி. அப்ப ரெண்டும் ஒத்து வரும்பொழுது தெளிவா வருது. சில வேலை நாங்கள் டிரைவ் பண்ணி கொண்டு போவோம், அங்கே எத்தனையோ சுவர்கள் எத்தனையோ ஆட்கள் எல்லாம் இருப்பார்கள், பார்த்துக் கொண்டுதான் போகின்றோம். பொறிக்காட்சி நடக்கின்றது, ஆனால் உள்வாங்குவதில்லை,
மனத்தில்
பதியாது. அங்கால போனவர் யாரார் கேட்டால் அங்கே சிவப்பு சட்டை போட்டுக் கொண்டு நின்றவர் ஒன்றா தெரியாது, அல்லது இப்படி ஒரு கருத்த கார் போனா தெரியாது. நாங்கள் பார்த்துக் கொண்டுதான் போறோம், கண் பார்க்குது, ஆனால் மனதிலேயே பதிவதில்லை. அந்த மனதிலே பதிய வைப்பது மானத காட்சி. இது ரெண்டும் கையில் வருகின்ற பொழுது கொஞ்சம் தெளிவு கூடுதலாக வருகின்றது. அதே மாதிரியாக மூன்றாவது சொல்லுவார்கள் தன் வேதனை காட்சி. அது சும்மா காட்சியாக பார்ப்பது மட்டுமில்லை, அதுல இருக்கிற எண்ணங்களை உணர்வு பூர்வமாக உணர்தல். ஒரு பிள்ளை பிச்சை எடுத்துக்கொண்டிருப்பது என்றால் பார்த்து கொண்டு போய் ஓகே இங்க கருத்த சட்டை போட்டிருக்கிற ஒரு பிள்ளை ஒன்று பிச்சை போட்டு கொண்டு போறேன், அந்த பிள்ளையுடைய பிச்சை எடுக்கிற தன்மை, அதுக்கு பின்னால் இருக்கிற இழப்பு, அதுக்கு பின்னால் இருக்கிற சூகம், அது குருவி செய்கிற ஆர்வம், அப்படி தன்னுடைய உணர்வோடு கலந்து பார்ப்பது தன் வேதனை காட்சி.
தன் வேதனையோ
இல்லையா? அடுத்தது என்னென்று சொல்லுவார்கள் யோக காட்சி. யோக காட்சி என்றால் இந்த பொறிபுணங்கள் இல்லாமலே முந்தி நடந்ததை, இனி நடக்கப் போவதை, தூரத்திலே நடப்பதை, இறந்த காலத்திலே முந்தி நடந்ததை சொல்லுவார், அது யோக காட்சி. இப்ப தூர இடத்தில் நடக்கப் போவதை சொல்லுவார். யோக சுவாமிகள் கொழும்பு துறையிலே குடியிலே இருக்கின்ற சிவஞான சித்தியாருக்கும் சிவப்பிரகாசத்துக்கும் உருவிய சைவ பெரியார் திருவிளங்கம் கொழும்பிலே இருக்கின்றார். அவர் காலமாகின்றார். யோக சுவாமிகள் குன்னுக்கு வெளியாலே ஓடி வந்து வானத்தை பார்த்து திருவிளங்கம் ஜோதிகள் கலந்தான் என்று சொல்லுகின்றார். அதே நேரத்திலே இப்ப இவருக்கு எப்படி தெரியும்,
அதான் யோக
சமகாலத்திலே நடப்பதை பார்ப்பது, வருங்காலத்திலே நடப்பதை பார்த்து முன்னுக்கு சொல்லுவார் இல்லையா? சொன்னாங்களா, இயேசுவார்கள் எரிப்பார்கள், உள்ளதை எழுது உள்ளபடி எழுது. யாழ்ப்பாணத்து பத்திரிகைக்கு அவர் கொடுத்த ஆசி, சிங்களவன் அடிக்கப் போகின்றான் கந்த புராணத்தை படி, இது யாழ்ப்பாணத்தலைவர் கொடுத்த, இது விறக்கப் போகின்றது சொல்லுகின்றார் இல்லையா? அது வந்து வரப்போகின்ற, இதெல்லாம் யோக காட்சி. இது
உண்மையிலேயே டாக்டர் நீங்கள் சொன்னும் பொழுது யோகாமியாருடைய என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம்
சொல்லுங்க.
என்னுடைய தகப்பனார் வந்து சொன்னார், 25 அதாவது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் எங்களுடைய அரும்பெரும் காட்சியகம் எங்களுடைய வாசிக சாலை, அதாவது எங்களுடைய நூல் நிலையம் எரிக்கப்பட்ட ஒரு காட்சி அது நடந்தது. அதற்கு 30 ஆண்டுகளுக்கு முன்பே திடீரென்று ஒரு நாள் யோகத்தில் இருந்தவர் வெளியில ஓடி வந்து, அப்போ மக்கள் எல்லாம் அங்கே கடையில் நிற்கிறார்கள், டேய் யாழ்ப்பாண நகரம் எரியுதடாண்டு, யாழ்ப்பாண நகரம் எரியுதடாண்டு சொல்லி போட்டு அவர் போட்டார். பங்க நின்ற எல்லாருக்கும் சாமிக்கு நல்லா முத்திட்டு
தான்
அப்ப அதான் அங்க
இருக்கிறது.
ஓ, எங்களுடைய சிற்றறிவுக்கு அது தெரியாது
தெரியாது.
அப்ப அவர்களுக்கு இவரை விசச்சாமி என்று தானே கொழும்புத்துறை இருக்க பெரும்பாலான நினைத்ததும் சொன்னதும் அதே அவருக்கும் தெரியும். அப்படித்தான் அது, அந்த யோக நிலையை அறிந்து கொள்வது மிகவும் கஷ்டம்.
கஷ்டம்,
நீங்கள் இப்ப சொன்ன இந்த படிமுறைகள் மூலமாகத்தான் நாங்கள் தெளிவு பெற வேண்டும்.
உண்மை. அப்ப இந்த யோக காட்சி தான் இந்த நிலையை அடைந்தவர்கள் முக்காலம் உணர்ந்தவர்கள் என்று சொல்லுவோம், முனிவர்கள் என்று சொல்லுவோம், ஞானிகள் என்று சொல்லுவோம், யோகிகள் என்று சொல்லுவோம் இவர்கள். அடுத்ததாக இந்த ரெண்டு காட்சி இருக்கு. அப்ப இந்த காட்சிகள் எல்லாம் நாங்கள் காண்கின்ற காட்சி ஒவ்வொரு லெவல்ல இருக்கு. இந்த நான்கு அல்லது ஐந்து காட்சிகளுக்குள்ள கண்டு அறியுறது அற்புதங்கள்ல இருக்குது. அடுத்ததாக என்னென்று இருக்குது, ஐய காட்சி. ஐய காட்சி என்றால் அதுல பாக்குறன் பார்த்தோன்னு இந்த படத்துல இருக்கிற கரம் என்ன பார்த்து ஆடுறது மாதிரி இருக்குது,
ஐயம்
அது ஐயம் மாதிரி இருக்குதுன்னு சொல்லியே ஐயம். அப்ப அது அற்புதம் என்று சொல்லலாமோ என்ற கேள்வி இருக்குது. ஐய காட்சி
டவுட்ஃபுல்.
இரண்டாவது வந்து திரிபு காட்சி. அங்க வந்து ஒரு என்ன ஒரு கை ஒன்று இருக்குது, நான் பான் பண்ணி நினைக்கிறேன், கவனமாக இருக்க வேண்டும். அற்புதங்கள் எடுக்கப்படாது. பலர் என்னென்று கேட்டால் இந்த ஐய காட்சி திரிவு காட்சிகளை இறைவன் தங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுகின்ற சங்கதிகளாகவும் சங்கீத வார்த்தைகளாகவும் அற்புதங்களாகவும் என்னும் அது உண்டு. சில பேர் இந்த பட்டிக்கோடாக அப்படி எங்களை சைக்கோலஜிக்கல் டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்திருக்கின்றது. அதாவது எங்களுக்கு எல்லாம் ஒரு பலகீனமான மனசு, இது என்ன பிடிச்சு கொள்ள வேண்டும். அப்ப உரையை பிடித்துக் கொள்ளுவோம். அப்ப அது தப்பில்லை, ஆனா அதை பிடித்து உரையை பிடித்து நிற்கின்ற பொழுது இப்படி சில இதுகளை தப்பாக விளங்கிக் கொள்ளக்கூடாது, இது அற்புதம் அது அற்புதம் என்று சொல்ல முடியாது. பல விதமான நோய்கள் குணமாகின்றன இல்லையா, எங்களுக்கு தெரியும். பல விதமான நோய்களுக்கு மூல காரணம் மனசு, மைண்ட் ஓவர் பாடி என்று சொல்லுவார்கள். நாங்கள் சொல்றோம் சைக்கோசோமேட்டிக் டிஸ்ஆர்டர்ஸ். வருவார்கள், இந்த வலிக்கிறது, அங்க நோகிறது, இப்படி இருக்கிறது, நித்திரையில் அது இல்லை, ஆனா ஸ்கேன் பண்ணி பார்த்தா எல்லாம் நல்லா தான் இருக்கும். ரூமட்டாலஜிஸ்ட் இருந்த ஆர்த்தோபெடிக் சர்ஜனிடம் அனுப்பினாலும் அங்கே ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இவர்களுக்கு தேவையான தெரப்பி எப்படி என்றால், எங்களை பாரம்பரிய முறையிலே சில இருந்தது. காவடி எடுக்கிறது, நான் காவடி எடுத்தவர்கள் இந்த செதில் குத்தி சாவடி எடுப்பவர்கள் ஒருவரை கூட நோ வலி என்று வந்து ஆஸ்பத்திரிக்கு காணல. வரும்பொழுது அவர்களுடைய உடற்பரிசோதனைக்கு வருகின்ற பொழுது சிவத்தை கலட்டின பிறகு அந்த குத்தின் அடையாளம் இருக்குமே, அப்படித்தான் பார்ப்பாங்க. தவிர இந்த உடல் நோக்களுக்கு எல்லாம் அவர்கள் வருவது கிடையாது. இரண்டால் அந்த இதிலே போறவர்களுக்கு இந்த இது வராது.
உண்மையிலே இந்த பறவை காட்சியிலே அவர்கள் அந்த
ஹோம் ஆஃப் தெரப்பி. அடுத்ததாக இந்த தீச்சட்டி எடுத்தல், அடியளித்தல், அங்க பிரதட்சணம் செய்தல், உருவெடுத்து ஆடுதல். ஆடுதலால் அந்த உருவெடுத்து ஆடுகின்ற பொழுது உடல்ல இருக்கிற சைக்கோசோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ்ட். We get rid of all our suppressed anger. எங்களை புதைச்சு வச்சிருக்கிற கோபம், புதைச்சு வச்சிருக்கிற frustration அல்லது விரக்தி, புதைச்சு வச்சிருக்கிற அடக்க முடியாத ஆசைகள், கோபங்கள் எல்லாம் அப்படியே அந்த இறைவனுடைய பெயரால் நாங்கள் ஆடுகின்ற பொழுது அப்படியே அது அப்படியே போகுது, word off. அப்ப இதெல்லாம் ஃபார்ம் ஆஃப் தெரபி. பாரம்பரியத்துல எங்களோட ஃபார்ம் ஆஃப் தெரபி, கோயில்ல வந்து உருவந்து ஆடுறது, தீச்சட்டி எடுக்கிறது, பால் காவடி எடுக்கிறது, காவடி ஆட்டம் ஆடுறது, அலகு குத்தி காவடி எடுக்கிறது, பறவை காவடி எடுப்பது, பார்த்தா எல்லாருக்கும் மூட நம்பிக்கை மாதிரி இருக்கு. அந்த முறையிலேயே தான் நாங்கள் பார்த்ததுண்டு. அப்ப இப்படிப்பட்ட இதில் நாங்கள் அந்த அற்புதங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அற்புதங்கள் உண்மையாகவே நிகழ்ந்தவை. எனக்கு கடைசியாக நிகழ்ந்த அற்புதம் உமாபதி சிவாச்சாரியார், சந்தனாச்சாரியார் நான்காவதாக இருந்தவர். நம்முடைய சைவ சித்தாந்த சாஸ்திரம் 14-8 சாஸ்திரங்கள் இருந்தவர். சிதம்பரத்தில் இருந்து அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகத்தில் கொட்டவன்குடி என்ற இடம் இருக்குது, அங்கே அவர் வாழ்ந்த இடம் இன்றைக்கும் இருக்குது. நான் அங்க போயிருக்கிறேன், குருநாதர் அங்க கொண்டு கூட்டிக் கொண்டு அங்க தியானம் பண்ண வைத்தேன். அந்த உமாவதி சிவாச்சாரர் அந்த இடத்துல இருந்து கொண்டு ஒரு விறகு வெட்டி அவனுக்கு முத்தி கொடுக்கிறேன். அந்த விறகு வெட்டிக்கு இறைவன் ஒரு சீட்டு கவி கொடுக்கிறான். பெற்றான் சாம்பானுக்கு பேதமர தீக்க கொடுத்து முத்தி கொடுக்க முறை கொடுத்து விடுறாரு. இவர் இந்த சீட்டு கல்வியோட இவரை பாக்குறதுக்காக அங்க வந்து ஒவ்வொரு நாளும் விறகு வெட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் சமையல் பிந்திட்டது, ஏனென்று கேட்டால் விறகு பிந்திட்டு என்று மறுமணி சொல்லுகிறார்கள். அப்ப விறகு பிந்தினதுக்கு காரணம் என்ன என்று கேட்டால், இப்படி இவன் வரவில்லை, இன்றைக்கு பிந்தி விட்டது. அவரை கூப்பிட்டு நீ என்னத்துக்கு விறகு உதவு என்று கேட்டால், உறவன் கொடுத்த சீட்டு கவியை எடுத்துக் கொடுக்கிறார். உடனடியாக டீட்சை செய்து அவருக்கு முத்தி கொடுக்கிறார். அவர் மேலுலகம் போய்விட்டார். இது சத்தியோ நிர்வாண தீட்சை என்று சொல்லுவார்கள். தீட்சையில் உடனடியாக முத்தி கொடுப்பது, இந்த இன்ஸ்டன்ட் லிபரேஷன் நடந்தது. அதனால நம்பல. இப்ப மாதிரி அங்க இருக்கிற போலீஸுக்கு இப்ப இன்ஃபார்ம் பண்ற மாதிரி அங்க இருக்கிற அரசாங்க அதிகாரிகள்ட்ட அந்த அந்த சாம்பானுடைய மனைவி
முறையிடுறாங்க.
காணையில மடத்து சாமியை எரிச்சு போட்டார் போலீஸ். அப்ப அங்க இவருக்கு மா சிவாச்சாரியாருக்கு இன்கொயரி நடக்குது, விசாரணை. அப்ப அந்த போலீஸ் மாதிரி அவருக்கு வந்து விசாரணை நடந்தோடனே அங்கேயும் வந்து பாரபட்சம் இல்லாதான் விசாரிப்பார்கள். எனவே சொல்லுவார்கள், இல்லை அவர்கள் பிராமணர்கள் எல்லாம் ஆதிக்கம் செய்தார்கள் அப்படி இல்லை. அரசன் எல்லாரையும் விசாரிக்கிறான், உமாசுவாத்தியான விசாரிச்சுன்னா சரி அப்படித்தான் செய்துட்டு இருந்தால் இப்ப இன்னொன்றுக்கு செய்து காட்டிலுமோ இது சயின்டிபிக் என்றால் ஒரு சிமிலர் கண்டிஷனை கொடுக்கவேக்குள்ள சுட்டி ரீப்ரொடியூசிபிள், அதான் சயின்டிபிக். விஞ்ஞான ரீதியாக என்று சொன்னால் அதே விதமான கண்டிஷனை திருப்பி கொடுக்கவேக்குள்ள திருப்பி நிகழக்கூடியதாக இருந்தால் விஞ்ஞானபூர்வமானது, இல்லாட்டி விஞ்ஞானபூர்வம் சொல்ல இயலாது. உமாசுவாத்தியர் அங்கே இருந்த முள்ளி செடிக்கு முட்டி கொடுத்தார். எல்லாரும் மரியாதை வானுலகம் போனதை பார்த்தார்கள். இது 16ஆம் நூற்றாண்டு நடந்தது. அப்ப இதெல்லாம் நடந்தது, அற்புதங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் அவற்றை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு எப்படி அணுக வேணும் என்பதற்கு இந்த மேகண்ட சாத்திரத்தினுடைய காட்சி, இது பொறை காட்சியா, மாநில காட்சியா, தன்வேதனை காட்சியா, யோக காட்சியா, ஐய காட்சியா, திரிவு காட்சியா, இந்த விதத்தில நாங்கள் அலசி ஆராயலாம். ஒரு அற்புதத்தை அணுக வேண்டிய முறை இது.
அதுதான் மிக முக்கியம். உண்மையிலே டாக்டர், இப்ப நாங்கள் நான் நினைக்கிறேன் 95ஆம் ஆண்டில் உலகத்திலே இருந்த விநாயகர் விக்கிரகங்கள் எல்லாம்
பால் குடித்தன. ஆமா, நானே போய் பார்த்து கொடுத்திருக்கிறேன்.
அப்ப அதே என்ன சொல்றது, அதுவும் அற்புதம் தானே.
அற்புதம்,
அதை நாங்கள் விளங்கிக் கொண்டோமே, நாங்கள் நேரே பார்த்தோமே.
என்ன கேட்டாலே, என்னதான் அற்புதம் நிகழ்ந்தாலும் உண்மை பீடித்திருக்கின்ற இந்த டார்க்னஸ் வந்து விடாது. கிருஷ்ணர் வாய திறந்து உலகத்தையே காட்டினார் ஜசோதைக்கு. அதுக்கு பிறகு உடல்ல கட்டி வச்சு அடிபட்டாதானே,
தாய்க்கே காட்டினார்.
அதைத்தான் சொல்வது மறைப்பு தொழில். இறைவனுடைய தொழில்கள்ல இந்த சைவம் மட்டும்தான் இதை சொல்லுது, வேற ஒரு சமயமும் சொல்லல. இறைவனுடைய ஒரு தொழில் வந்து இதெல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறார். இவ்வளவு கேட்கைக்குள்ள கொஞ்சம் இவ்வளவு புரியல இருக்கும். ஆனா இறங்கி போய் நாங்கள் வேலை செய்து கொண்டு
போவோம்.
மறுப்பு தொழில்கள் ஒன்றாக சைவம் சொல்லுகின்றது. விளக்கங்கள் ஏன் என்ன எப்படி, இந்த விளக்கங்களுடைய சாஸ்திரங்கள் நுட்பமாக எங்களுடைய சாஸ்திரங்கள்ல இருக்கின்றது.
உண்மையிலேயே அற்புதங்களை பற்றி அம்மா கிளப்பிய கேள்விக்கு அவருக்கு நன்றாக விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். நாங்கள் எங்களுடைய பல்வேறு வகையான நூல்களிலே, புராணங்களிலே கூறப்படுகின்ற எங்களுடைய நாயன்மார்கள் செய்த அற்புதங்கள் எல்லாம் கட்டுக்கதைகள் என்ற மாதிரியான ஒரு போர்வையில் தான் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது எங்களுக்கு முன்னால் நடக்கும் பொழுது அதை நாங்கள் அற்புதங்களை நேரே பார்த்தவர்கள் என்ற முறையிலே அதன் பிறகும் ஒரு ஐயப்பாடு
இருக்கின்றது.
உண்மையிலே இப்படியான
கிருஷ்ணர் வந்து விஸ்வரூபத்தை மகாபாரத யுத்தத்துக்கு முன்னர் சமாதானம் பேசி போன பொழுது கூட விஸ்வரூபம் காட்டியிருக்கின்றார்.
சமாதானம்
பேசி போன பொழுது கூட காட்டியிருக்கின்றார். கேட்டார் இல்லையா, ஒரு ஊர் என்றாலும் குடு என்று சொல்லி, அஞ்சு நாடு இல்லாவிட்டால் ஐந்து நகரம் ஆவது கொடு, ஐந்து நகரம் ஆவதாவிட்டால் ஐந்து ஊராவது கொடு என்று கேட்டார் இல்லையா. துரியரஞ்சன ஒரு ஈ இருக்கின்ற இடங்குடி இல்லையா என்று சொன்னாங்க. அப்ப கூட விஸ்வரூபம் காட்டினார். யார் புரிந்து கொண்டார்கள்? அந்த விஸ்வரூபத்தை கண்டும் கூட அவர்களுக்கு புத்தி வரவில்லையே. அது மாதிரிதான் நாங்களும், அவர் வந்து விஸ்வரூபம் காட்டி அற்புதம் நிகழ்த்தினாலும் நாங்கள் புரிந்து கொள்ள மாட்டோம். எங்களுடைய ப்ரோசஸுக்குள்ளால போய்த்தான் அந்த லிபரேஷன் வர
வேண்டும். உண்மையிலே அந்த காட்சிகளுடைய ஒரு உச்ச நிலையை நாங்கள் பெற வேண்டும். அது எல்லோருக்கும் முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு உண்மையிலே பல முக்கியமான விஷயங்களை நாங்கள் இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். நேயர்கள் பலரும் இங்கே இணைப்பிலே இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் இன்றைக்கு இதுவே நிறுத்திக் கொண்டு
மீண்டும் நீங்கள் உங்களை அடுத்த நிகழ்ச்சியை சந்தித்துக் கொள்ளலாம். வணக்கம்.